ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உன்ம உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 22. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம், ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யத்ருச்சலாபசந்துஷ்டம் துந்தாதித்த விமட்சரஹம் சமசித்தோ அசித்தோச்சம் கிருத்வாபி ந நிபத்யதே. யத்ருச்சலாபசந்துஷ்டம் துந்தாதித்த விமட்சரஹம் சமசித்தோ அசித்தோச்சம் கிருத்வாபி ந நிபத்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தியடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளின் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் பொழுதிலும் ஒருபொழுதும் பாதிக்கப்படுவதில்லை. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாததீஷதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனவந்தோ ஜகத்பதிம் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம அத்தியாயம் 4, உன்னதறிவு, பதம் 22 இருக்கும். பிரபுபாதர் ஒரு கூற்றை சொல்லியிருந்தார். என்ன கூற்று அப்படின்னா, ஜோதிடத்தை பற்றி சில பிரபுபாதர் ஒரு கூற்று வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தார், ஒரு மனிதன் அவன் ஒரு மரத்தில் கிளையில் உட்கார்ந்துருந்து நுனியில் வந்து கிளையினுடைய நுனியில் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணான், அடியை வந்து அறுத்து கொண்டே இருந்தான். அப்படி அறுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொருத்தர் அந்த வழியாக சாலையின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தவர் அவர் சொன்னார், தம்பி நீ வந்து மரத்தோட கிளையில் நுனியில் உட்காந்துருக்க, நுனியில் உட்காந்துட்டான், அடியை அறுத்துக்கிட்டு இருக்கியே, கீழே விழுந்துருப்பா நீ அப்படின்னு வந்து சொன்னாராம். அவன் என்ன பண்ணான், அறுத்துக்கிட்டே இருந்தவன் பட்டுன்னு கீழே விழுந்துட்டான். விழுந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்ப எந்திரிச்சான். எந்திரிச்சிட்டு அவர்கிட்ட சொன்னான்னா, உங்களுக்கு எப்படி ஜோதிடம்லாம் ரொம்ப அருமையாக தெரியும் போல் இருக்கேன், கீழே விழுவுன்னு சொன்னீங்க உடனே நான் விழுந்துட்டேனே அப்படின்னு வந்து சொன்னான். அதுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், எவன் ஒருவன் வந்து அறிவாளியாக இருக்கிறானோ அவன் வந்து ஜோதிடர்கிட்ட போக மாட்டான் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஜோதிடம் பாதி தான் வந்து வேலை செய்யும், முழுசாக வந்து யாருக்கும் வந்து முழுசாக வந்து 100% வந்து யாரும் வந்து சொல்லிட முடியாது ஜாதகம் வந்து கரெக்டாக. அதுவும் ஒரு ஜாதகர்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்து ஒன்று சொல்லுவார், அதை இன்னொரு ஜாதகர்கிட்ட போனீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்லுவார். அதனால் சில பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஜாதகத்தையே வந்து ஜோதிடத்தையே வந்து எதிர்க்கவில்லை. ஏன் அப்படின்னா, ஜோதிடம் ஒரு சாஸ்திரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அவர் சில பிரபுபாதர் வந்து ஜோதிடத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் வந்து தேவையில்லாத வந்து நம்ம தும்புனா ஜோதிடர்கிட்ட போகிறது, இருமுனா ஜோதிடர்கிட்ட போகிறது, காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட போகிறது, அதுக்கப்புறம் அப்படியே எங்கேயோ தடுக்கி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட போகிறது, யாராவது ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை ஆகிடுச்சு அப்படின்னா உடனே போகிறது. அதுபோல் வந்து மாதத்துக்கு 500 தடவை வந்து சில பேருக்கு வழக்கமாக இருக்கும். சில பேர் இதுவும் காலையில் என்ன சொல்லிவிடுவான், அந்த டிவியில் வந்து போட்டுருவான், இன்றைய ராசி பலன் அப்படின்ட்டு. அந்த ராசி பலனை பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் நல்லது அப்படின்னு சொல்ல மஞ்சள் கலர் சட்டை போட்டு போவோம். என்னப்பா அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டு போட நல்லா நடக்குமா? அது வந்து அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, ஜோதிடத்தை பார்க்குறது இன்றைய ராசி பலன்ட்டு. உலகத்தில் வந்து 120 கோடி மக்கள், 125 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இருக்கிறதே 12 ராசி தான். அது இருக்கிறது எல்லாத்துக்குமே இப்போ எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு 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 ராசிக்காருக்கே வந்து எல்லாம் அதாவது ஒரு ராசியில் வந்து பல கோடி மக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒன்றா நடக்குமா என்ன? ஒன்றா நடக்கவே நடக்காது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறது, அந்த ராசி பலனை போய் பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறது. ஏன் அப்படின்னா தவறுதலாக. அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், எவன் ஒருவன் அறிவுடனாக இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், இந்த ஜோதிடர்கள்ட்ட போக மாட்டான் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்காண்டி நம்ம வந்து முக்கியமாக இப்போ ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்க போகிறோம், அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போய்ட்டு ஜோதிடர்கிட்ட போய்ட்டு பொருத்தம் பார்க்குறதுக்காண்டி போகலாம். மித்தபடி நம்ம வந்து ஜோதிடர்கிட்ட போய்ட்டு நம்மளோட பணத்தை வந்து விரயம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அதற்கு ஒரு பக்தர் வந்து பல கேள்விகளை கேட்டிருந்தார், அந்த பல கேள்விகளுக்கும் நம்ம பதில் அளித்தோம் அப்படின்னா அது ஒரு 2-3 மணி நேரம் விளக்கமாக அளித்தோம் அப்படின்னு ஆகிடும். நம்ம இருக்கிற சமயத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சுருக்கமாக வந்து பார்க்கலாம். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக லோகம் பௌதிக லோகம் இரண்டிலுமே வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்கார். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, ஆன்மீகம் வந்து ஆன்மீக லோ அது ஜோதிடம் வந்து ஆன்மீக லோகத்தில் வேலை கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்ம ஜோதிடம்னாலே நம்மளுடைய வரக்கூடிய காலங்களை வந்து கணிப்பது தான் வந்து ஜோதிடம். அங்கே ஆன்மீக லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முடிந்த காலம் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் வந்து வரக்கூடிய காலம் இது இரண்டுமே வந்து கிடையவே கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் வந்து நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வந்து அங்கே வந்து வரக்கூடிய காலமும் வந்து கிடையாது, அது வேணால் முடிந்து போன காலமும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே நேரம் அப்படிங்கிறதே வந்து கிடையவே கிடையாது. நமக்கெல்லாம் 24 மணி நேரம் இருக்குது. சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, இரவு ஆகிடுது, பகல் ஆகிடுது. அங்கே அதுக்கு தகுந்த அதுக்கு வேலையே கிடையவே கிடையாது. அங்கே ஏன்னா சூரியனே கிடையாது, சந்திரனும் கிடையாது, மின்சாரமும் வந்து கிடையாது. எல்லாமே வந்து பிரகாஷம், பகவானிடந்து பிரகாசமாக வர்றதை வச்சு தான் வந்து அங்கே ஆன்மீக லோகத்தில் அருமையாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் எல்லாருமே நிகழ்காலத்தில் வாழ்கிறதுனால அவர்களுக்கு மனிதர்களுக்கு வயது வந்து அங்கே வந்து முதியோர்கள் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்பா ஒரு நல்ல விஷயம்டா சாமி, இந்த முதியவர்களாகி நிறைய துன்பங்கள்லாம் வர்றது. ஆனால் ஆன்மீக லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோயும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, முதுமையும் கிடையாது, நோயும் கிடையவே வந்து கிடையாது அங்கே. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே வந்து இளமையாகவே வந்து இருப்பார்கள். அதுவும் இல்லாத அதுக்கப்புறம் வந்து நல்லது கெட்டதுங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. நல்லது இருந்தால் தான் கெட்டது இருந்தால் தானே இந்த ஜோதிடத்துக்கு வேலை. அங்கே என்ன அப்படின்னா ஆன்மீக லோகத்தில் எல்லாமே மங்களம்தான், எல்லாருமே வந்து பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே எப்போவுமே வந்து மங்களமாக தான் இருக்குமே ஒழிஞ்சு அங்கே வந்து நல்லது கெட்டதுக்கு வேலையே கிடையாது. அப்போ நல்லது கெட்டது இருந்தால் தான் ஜோதிடமே வந்து வேலை. அங்கே நல்லது கெட்டதும் கிடையாது. அதுபோல் வந்து நிகழ்காலம் வந்து வரக்கூடிய காலம் முடிந்து போன காலம் அப்படிங்கிறதே வந்து கிடையவே வந்து கிடையாது. அதனால் ஆன்மீக லோகத்தில் ஜோதிடம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது படி பகவானிடம் சரணடைந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுமா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு ஆமாம் அப்படின்னு பதில் வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் ரஜம் அகம் துவம் சர்வ பாபே மோக்ஷயிஷாமி மா சுச்சக. பகவான் சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்யக்ஷ, யாரோருடன் என்னுடன் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணமகம் அகம் துவம் சர்வ பாப்பே, எல்லா விதமான பாவங்களையும் நான் அழித்து விடுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். எல்லா விதமான பாவங்களையும் அழித்து விடுகிறதுனால நம்மளோட கர்மம் என்ன ஆகும்னா பகவானுடன் பக்தி செய்யும்போது அழிந்துவிடும். அப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கார், அப்படி அழிந்து போச்சு நம்ம பக்தி பண்ணுறோம், நம்மளோட கர்மம் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ அஸ்ரா வந்து அங்கே ஜோதிடத்துக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்கார். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, பொதுவாக பக்தர்களுக்கு ஜோதிடம் வேலை செய்யவே செய்யாது. ஏன் அப்படின்னா, நம்ம பக்தி பண்ண நம்மளோட டெஸ்டினி, நம்மளோட தலையெழுத்து என்னவோ மாறிக்கொண்டே வரும். இன்றைக்கி என்ன இருக்கோ அது நாளைக்கு வந்து இருக்கவே இருக்காது. பக்தி பண்ணி நம்ம கர்மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறதுனால நம்மளோட தலையெழுத்து என்னவோ மாறிக்கொண்டே இருக்கும். அது பகவானோட கையில் வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாதகம் வேலையை செய்யாது, பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம். பகவான் என்ன பண்ணுவார், நம்ம எப்போனா தப்பு செஞ்சோம் அப்படின்னா பக்தன் நினைக்கினா வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவார், பகவான் ஒரு சின்ன ஒரு தண்டனையை கொடுத்து அவனை சரி செய்வதற்காக ஒரு சின்ன ஒரு தண்டனை கொடுத்து அவன் இருக்கிறத தப்பை வந்து எடுத்துருவார். அதனால் அவனுக்கு கர்மா எல்லாம் அழிஞ்சு போகிறதுனால வந்து நம்மளோட ஜோதிடத்துக்கு வேலையே கிடையாது பக்தனுக்கு. அதனால தான் பக்தர்கள் சில பிரபுபாதர் சொல்கிறார், பக்தர்கள் அறிவுடையவர்கள் வந்து நம்ம ஜோதிடத்தை போய் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு. அதற்கு இது இந்த மாதிரி கர்மா எல்லாமே அழிந்து போய் விடுகிறது, அந்த ஜோதிடம் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு எதனா வந்து சான்றிதழ் இருக்கா, ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களில் இருக்கா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு நிறைய சான்றுகள் வந்து பாகவதத்தில் வந்து இருக்கு. அதில் ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா அஜாமில் சரித்திரம். அவர் என்ன பண்ணார், அவருக்கு உண்மையிலுமே தண்டனை வந்து அவர் நரகத்துக்கு போய் பல விதமான பாவங்களை அவர் செய்தார். பல விதமான பாவங்களை செய்துவிட்டு அவர் யமதூதர்களும் வந்து விட்டார்கள், வந்து இவரை யமபட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்கள் வந்து விட்டார்கள். இவர் என்ன பண்ணார், இறக்கும் தருவாயில் நாராயணா அப்படின்னு அவரோட பையனை வந்து கூப்பிட்டார். யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்களோ, கிருஷ்ணருடைய மறைமுகமாகவும் தெரிந்தும் தெரியாமல் சொன்னால் கூட பகவானுடைய நாமத்தை பலன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணார், விஷ்ணு தூதர்கள் நான்கு பேர் வந்து அவர்கள் நரக லோகத்துக்கு போவதை தடுத்து விட்டார்கள். அதுபோல் நம்ம வந்து பக்தி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வேலை செய்யவே வந்து செய்யாது. ஹரே கிருஷ்ணா. சுருக்கமாக பதில் சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 22வது பதத்தில் மிகவும் அழகாக திரும்பவும், அகர்மா, எவன் ஒருவன் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறானோ அவன் எவ்வாறு செயலாற்றுவான் அப்படிங்கிறத பற்றி திரும்பவும் வந்து சொல்கிறார். எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து உள்ளான் அப்படின்னு வந்து சொல்கிறார். எப்படி திருப்தி அடைந்து உள்ளான் அப்படின்னா, தானாக வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், யாருன்னா வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் எதனா வந்து வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து கதவை தட்டி இருந்தாங்க பொருட்கள்லாம் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுபோல் தானாக வரும் அப்படின்னா அது மாதிரி யாருன்னா தினந்தோறும் வந்து நம்ம கதவு தட்டி கொடுப்பாங்களா என்ன, அதை வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லலை. தானாக வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னா, நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில் துன்பம் வருது, அந்த துன்பத்தை நம்ம போய் எங்கன்னா போய்ட்டு விலை கொடுத்து வாங்குறோமா என்ன, சார் எங்களுக்கு வந்து துன்பம் வரணும் அப்படின்னு எங்கன்னா போய் பிரார்த்தனை பண்ணுறோமா என்ன, கோயிலுக்கு போயிட்டு எனக்கு எங்கன்னா கொஞ்சம் இந்த என் கையில் துன்பம் வரட்டும், என் காலில் துன்பம் வரட்டும், இல்லைன்னா யார் கூடனா துன்பம் வரட்டும் அப்படின்னு நம்ம வேண்டுறோமா என்ன. ஆனால் அதுவாக வருது, நம்ம வந்து வேண்டாத பொழுதும் அது என்ன பண்ணுது, துன்பம் வலுக்கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வருது. அதுபோல் கிருஷ்ணர் இங்கே இந்த பதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாரு. தானாக வரும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு அதுவாக வருகிறதோ அதுபோல் வந்து லாபமும் அதுவாக வரும். நம்ம போயிட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, துன்பம் வந்து நம்மளோட கர்மத்தின் நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்பாறு போல் இந்த துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல் நம்ம செயல்களுக்கு ஏற்பாறு போல் லாபமும் என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய கடமையை செய்து விட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்களை செய்து விட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறார் ஸ்ரீல பிரபுபாதர் இதில் சொல்கிறார், அவன் நம்ம நேற்று பார்த்தது போல் அவன் அத்தியாவசிய தேவைக்காண்டி மட்டுமே வந்து வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்து அவன் யாரிடம் போய் பிச்சை எடுப்பதும் இல்லை, கடன் வாங்குவதும் இல்லை. அவனுக்கு என்னென்ன லாபம் வருகிறதோ அதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகி கொள்கின்றான். அவன் வந்து உண்மையாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அவனை போய் யாரும் வந்து கிருஷ்ண பக்தன் போய் யாரையும் ஏமாத்தியோ இல்லை குறுக்கு வழியிலையோ அவன் சம்பாதிப்பதில்லை, அவன் வருகிற பணத்தை வைத்து சந்தோஷமாக இருக்கிறான், அவன் வந்து சந்தோஷமாக இருந்து பகவானுக்கு பக்தி செய்கிறான் அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், இருமையிலிருந்து விடுபட்டு அப்படின்றார். இருமையில்னாலே இந்த லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பௌதிக லோகத்தில் இருமை அப்படிங்கிறது இருக்கும். எப்படி அப்படின்னா வந்து எப்படி இரவு பகல், அதுக்கப்புறம் துன்பம் இன்பம், அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஹீட்டு, அதுபோல் மாறி 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 தான் வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த லோகத்தில். அதுதான் வந்து இருமை அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். இந்த இருமைக்கு இன்னொரு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ண பக்தன் வந்து இருமையாக வந்து இருக்கிறதே கிடையாது. அவனுக்கு எப்பவும் ஒரே மாதிரியான மனோநிலைமையில தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வியாபாரி வர்றாரு, வந்துட்டு அவர்கிட்ட நம்ம வந்து கேட்பாரு, ஏங்க இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் பயங்கரமான ஒரு புன்னகையை வந்து அவருக்கு இருக்கும். அதை வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அதை கண்டுக்கவே மாட்டார், நம்மளாம் வந்து ஒரு எதிரி மாதிரி பார்ப்பார். வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் பயங்கரமாக அப்படியே புகழ்ந்து பேசுவார், எந்த ஊருங்க நீங்கள், எந்த எங்கேங்க, அங்கே கூட எங்களுக்கெல்லாம் சொந்தம் கூட இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக, அவர் என்னமோ நம்ம கூட பிறந்த சகோதரர் மாதிரி அவர் பேசுவார். ஆனால் வந்து நம்ம அதே அவர் விற்கக்கூடிய பொருளை வந்து நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், எதிரி மாதிரி இவெல்லாம் ஒரு ஆள், ஒரு இது ஒரு இது ஒரு சாதாரண இதை கூட வாங்க மாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிக்கிட்டே வந்து போவார். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில் இருக்கானோ அவன் இருமையிலிருந்து விடுபட்டு இருக்கிறான், அவன் எப்போவுமே வந்து ஒரே மாதிரியாக இருப்பான் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம வந்து மாறி மாறி வந்து இருக்கக்கூடாது, அதாவது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி, நமக்கு துன்பம் இருந்தாலும் சரி இன்பம் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கோல்டாக இருந்தாலும் சரி ஹீட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரே மாதிரியான மனோநிலைமையில் பகவானுக்கு பக்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொறாமையற்று பொறாமை, இது வந்து நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி பல சரித்திர சம்பவங்களையும் பேசியிருக்கோம். எப்படி சிவபெருமான்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான் அப்படிங்கிற கதையை வந்து நம்ம பேசியிருக்கோம். என்ன கேட்டான் அப்படின்னா, அவன் வந்து சிவபெருமான்கிட்ட போய் தவம் இருந்தார், தவம் இருந்தான் இவன். அப்போ சிவபெருமான் சொன்னார், உனக்கு என்ன கொடுக்குறனோ அது அதை ரெண்டு இரண்டு மடங்காக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அவன் பல பல கேட்டான், வீடு வேணும் அதை வேணும் இதை வேணும், எல்லாமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு ரெண்டு ரெண்டாக சிவபெருமான் கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான், என்னடா நான் வந்து தவம் இருந்தேன், எனக்கு ஒரு பங்கு கிடைக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு ரெண்டு பங்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், சரி சிவபெருமான்கிட்ட சொன்னான், என் கண்ணை ஒரு கண்ணை எடுத்துருங்க, என் கண்ணை ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு ரெண்டு கண்ணும் போயிடும்ல, அதனால் இவன் என்ன பண்ணான், ரெண்டு கண்ணும் போனதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படின்னு. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், இதுபோல் பொறாமை இல்லாமல் வந்து பக்தர்கள் இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது சாதாரண மனிதர்கள்ட்ட இல்லை, எதிரிகள்கிட்ட நம்மளோட எதிரிகள்ட்டையும் வந்து பொறாமை இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல பிரபு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வெற்றி தோல்விகளின் நிலைத்து செயலாற்றுகின்றான், இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா, வெற்றி தோல்வி இந்த லோகம் இருந்தாலே இந்த பௌதிக லோகத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருந்தே தான் தீரும். இங்கே என்றைக்குமே வந்து மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறான் நான் என்ன எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி அடையணும்னு தான் நினைக்கிறான். யார் எல்லாம் யாருன்னா வந்து நினைக்கிறாங்களா, நான் இந்த காண காரியத்தில் நான் தோல்வி அடைவேன் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, வெற்றி அடைந்தே தீரும், நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு லாட்ரி சீட்டு இருக்குது அப்படின்னா, 1 கோடி பேர் லாட்ரி சீட்டு வாங்குகிறான் அப்படின்னா, அந்த 1 கோடி பேரும் நினைக்கிறான் இந்த லாட்ரி இந்த 1 கோடி ரூபா எனக்கு தான் விழப்போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்து வாங்குகிறான். ஆனால் அந்த பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம். நம்ம இதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளோட மனசுக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, சில பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வானத்துக்கு வரைக்கும் அப்படி தாவி தாவி குதிப்பாங்க, வெற்றி ஆகிடுச்சிச்சு, அதை ஆகிடுச்சு இதை ஆகிடுச்சு அப்படின்ட்டு பயங்கர பட்டாசு வெடிக்கிறது, ஸ்வீட்டு வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, எல்லாத்துக்கும் ஓடி 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 ஆகிடுச்சு. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போடுறது, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுறது, பயங்கரமாக உற்சாகம், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, அப்படியே குதிப்பாங்க வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே அப்படியே குதிச்சுட்டே இருப்பாங்க. அதே எதனா ஒரு சின்ன ஒரு தோல்வி ஆகிடுச்சு அப்படின்னா கட்டில் கட்டில் போய் படுத்துக்கிட்டு, ஐயோ அச்சோ அச்சோ எனக்கு இதாயிடுச்சே இதாயிடுச்சே அப்படிமா. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, வெற்றி தோல்வி இரண்டிலும் வந்து சரிசமமாக திடகார்த்தமாக இருக்க வேண்டும் அப்படி சொல்கிறார். நிலைத்து செயலாற்றுகின்றானோ, வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பகவத்கீதையில் சொல்கிற விஷயங்களை பகவான் ரொம்பவும் அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிக்கொண்டே வந்து வருகிறார். அதனால தான் பகவத்கீதை அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையான ஒரு சாஸ்திரம். அதனால தான் மக்கள் இதை வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கு பதில், எப்படி காக்கைகள்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து குப்பை தொட்டியில் தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்னப்புறம் என்ன பண்ணோம், அந்த குப்பை தொட்டி இடத்துலலாம் மேயாது. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், காக்கா மாதிரி இருக்காமல் அன்னப்புறவை மாதிரி பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களையும் படிக்க வேணும். சும்மா வந்துட்டு பொழுதுபோக்காக வந்து டிவியில் வரக்கூடிய விஷயங்கள், செய்தித்தாளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து மனசுக்கு பல தடவை நம்ம பேசியிருக்கோம், மனசை வந்து குழப்பிடும். இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இதெல்லாமே வந்து நம்ம சம நிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. தோல்விகள் வெற்றி தோல்விகளை நிலைத்து செயலாற்ற வேண்டும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே வந்து என்றைக்குமே வெற்றி அடைய முடியுமா என்ன, ஒரு கால்பந்தாட்டம் இருக்குது, ரெண்டு டீம் இருக்குது. அந்த ரெண்டு டீமுமே நினச்சிது அப்படின்னா ரெண்டு டீமே எப்படி வெற்றி அடைய முடியுமா? ஏதோ ஒரு டீம் தான் வெற்றி அடைய முடியும். இந்த டீம் ஏங்கிற டீம் இப்போ வெற்றி அடையும், நாளைக்கு வந்து பிங்கிற டீம் வெற்றி அடையும். அதுபோல் மாறி மாறி தான் வந்து வெற்றி, அதாவது வந்து மாறி மாறி தான் வந்து வரும். அது என்றைக்குமே வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் யாருக்குனா வந்து இருந்திருக்கா? நான் இன்ன வரைக்கும் நான் தோல்வி அடைஞ்சதே இல்லைப்பா அப்படின்னு யாருன்னா இருக்காங்களா? இது கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதே போல் வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நான் எந்த எதுலேயுமே வந்து வெற்றி அடைஞ்சதே இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வெற்றி தோல்வி இரண்டும் வந்து இருமைகள் இருந்துகிட்டே தான் வந்து இந்த லோகத்தில் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம தான் என்ன பண்ணோம், நம்மளோட மனசை திடகார்த்தமாக வச்சுக்கணும். சரி, ஒரு காரியத்தை செய்கிறோம், வெற்றி அடைஞ்சிது, ஓகே சரி, பகவானோட கிருபையில் வெற்றி அடைஞ்சிட்டோம். அதே தோல்வி அடைஞ்சிது அப்படின்னா சரி, என்ன என்ன தோல்வி ஆயிடுச்சு, அதை எப்படி நம்ம சரி செய்வது, அதுக்கப்புறம் எப்படி வெற்றி அடைவது அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஒளிஞ்சு கட்டில் கட்டில் படுத்துக்கிட்டு புலம்பிகிட்டே வந்து இருக்கிறதுனால வந்து எந்த விதமான புரோஜனமும் வந்து கிடையாது. அதனால தான் சொல்கிறார், நம்ம வந்து வெற்றி தோல்வி இரண்டுலேயும் வந்து சமமாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வெற்றி அடையும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கவும் கூடாது, தோல்வி அடையும் போது படுத்துக்கிட்டு கஷ்டப்படவும் கிடையாது. ஒரே நிலைமையில வந்து நம்ம இருக்க வேண்டும், பக்தன் அப்படி இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் செயல்களை செய்த பொழுதிலும் ஒரு பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை. எப்படி பாதிக்கப்படுவானா என்ன, அவன் வந்து எப்போ வந்து அவனுடைய செயல்களை செய்துவிட்டு தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்திருக்கிறான். இந்த பதத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு அப்படின்னா, ஒரு கிருஷ்ண பக்தன் ஒரு அகர்மா இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணோம், எப்படி இருந்து எப்படி இருக்கிறது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களை செய்து விட்டோம் அப்படின்னா அதுவாக தானாக பலன்களை, எப்படி நம்ம துன்பம் நம்ம போய் எங்கன்னா பிரார்த்தனை பண்ணலையோ அதுவாக துன்பம் வர்றது போல் அதுவாக லாபமும் வரும் நம்ம செயல்களின் ஏற்றார் போல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருமையிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும், இருமையிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பொறாமை குணம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி இதில் நிலை பெற்று இருக்க வேண்டும், நிலை பெற்று பகவானுடன் பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி பக்தி செய்யும் பொழுது நம்ம ஒரு பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் பகவானுடைய நாமத்தை தினமும் 108 முறை, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை மிகவும் தினந்தோறும் 108 முறை சொல்லவும் சொல்லி ஆனந்தமடையவும். ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். இந்த பகவத்கீதை பிரவச்சனத்தை உங்கள் மொபைலில் தினமும் பெற உங்கள் பெயருடன் 0091770897128 என்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.